அதிகாரம் 7. தெய்வீகமும் மனுஷீகமும் இணைந்து உழைத்தல். சுகமளிக்கும் ஊழியத்தில் மருத்துவர் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட வேண்டும். இரட்சகர் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் ஊழியம் செய்தார். அவர் போதித்த சுவிசேஷம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரீர மீட்புக்குமான செய்தியாக இருந்தது. பாவத்திலிருந்து விடுதலையும் வியாதியிலிருந்து சுகமும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தது. அதே ஊழியம்தான் கிறிஸ்துவ மருத்துவரிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன் சக மனிதரின் சரீர மற்றும் ஆவிக்குரிய தேவைகளுக்கு நிவாரணம் கொடுப்பதில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். வியாதியுற்ற சரீரத்திற்கும் பாவத்தினால் நோயுற்ற ஆத்மாவிற்கும் தீர்வு கொடுப்பதில் அவர் வியாதியஸ்தருக்கு இரக்கத்தின் தூதுவராய் இருக்க வேண்டும். மருத்துவ ஊழியத்தின் மெய்யான தலைவர் கிறிஸ்துவே. மனித வேதனைகளுக்கு நிவாரணம் கொடுக்க உழைக்கும் தேவனுக்கு பயந்த ஒவ்வொரு மருத்துவரின் பக்கத்திலும் தலைமை மருத்துவரான அவர் இருக்கிறார். மருத்துவர் சரீர நோய்களுக்கான இயற்கை வைத்தியங்களை உபயோகிக்கும் போதே சரீர மற்றும் ஆத்ம பிணிகளை விடுவிக்கிறவரிடம் நோயாளிகளை சுட்டி காண்பிக்க வேண்டும். மருத்துவரால் ஒத்தாசை மாத்திரமே செய்ய முடியும். கிறிஸ்துவே நிறைவேற்றுகிறவர். இயற்கையின் சுகமளிக்கும் வேலையில் அவர்கள் ஒத்துழைக்கின்றனர். கிறிஸ்துவே சுகமளிப்பவர். மருத்துவர் உயிரை பாதுகாக்க முயல்கிறார். கிறிஸ்து உயிரை கொடுக்கிறார். சுகம் பெறுவதற்கான ஆதாரம். மனிதனை பாதுகாத்து சுகப்படுத்துவதற்காக அவன் சார்பில் தொடர்ந்து வேலை செய்கிற வல்லமையை இரட்சகர் தமது அற்புதங்களில் வெளிப்படுத்தினார். நம்மை உயிரோடு பாதுகாத்து கட்டி திரும்பவும் நிலைப்படுத்துவதற்காக இயற்கையின் முகவர்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியிலும் தேவன் கிரியை செய்து வருகிறார். சரீரத்தின் எந்த பகுதியாகிலும் காயப்படும் போது சுகமளிக்கும் செயல்முறை உடனடியாக துவங்குகிறது. சுகத்தை மீண்டும் கொண்டு வரும் வேலையில் இயற்கையின் முகவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த முகவர்களின் வழியாக கிரியை செய்யும் வல்லமை தேவனுடைய வல்லமையே. ஜீவனை வழங்கும் எல்லா வல்லமையும் அவரிடமிருந்தே வருகிறது. ஒருவர் வியாதியிலிருந்து மீண்டு வரும்போது அவரை மீட்டெடுப்பவர் தேவனே. வியாதியும் வேதனையும் மரணமும் எதிராக செயல்படும் வல்லமையின் வேலைகள். சாத்தான் அழிக்கிறவன், தேவன் மீட்கிறவர். ஆத்மாவிலும் சரீரத்திலும் மீண்டும் ஆரோக்கியத்தை பெறுகிறவர்களுக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமும் 15:26 என்று இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றும் மெய்யாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் குறித்த தேவனுடைய வாஞ்சை, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன், 3 யோவான் 2 என்ற வார்த்தைகளில் விவரிக்கப்படுகிறது. உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வருகிறவர் அவரே. சங்கீதம் 103:3-4. கிறிஸ்து வியாதியை சுகப்படுத்தின போது துன்பப்பட்ட அநேகரை, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே, 5:14 என்று கூறி எச்சரித்தார். இவ்விதம் தேவனுடைய பிரமாணத்தை மீறினதாலேயே அவர்கள் தங்கள் மேல் வியாதியை வருவித்து கொண்டார்கள் என்றும், கீழ்ப்படுதலின் வழியாக மாத்திரமே ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் போதித்தார். மீண்டு வரும் வேளையில் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று மருத்துவர் தனது நோயாளிகளுக்கு போதிக்க வேண்டும். பாவத்தின் விளைவே வியாதிகள் என்கிற உண்மையை மருத்துவர் தொடர்ந்து அதிகம் அதிகமாக உணர்ந்து வருகிறார். உண்மையில் 10 கற்பனைகளைப் போலவே இயற்கையின் பிரமாணங்களும் தெய்வீகமானவை என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவே ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதுகாக்கவோ மீட்கவோ முடியும் என்றும் அவர் அறிவார். தங்கள் சொந்த சுகத்திற்காக செய்ய வேண்டியதை செய்தால் ஆரோக்கியத்தை மீண்டும் பெறக்கூடிய அநேகர் பாதிப்பான தீய பழக்க வழக்கங்களின் விளைவாக துன்பப்படுவதை அவர் பார்க்கிறார். சரீர, மன அல்லது ஆவிக்குரிய சக்திகளை அழிக்கிற ஒவ்வொரு பழக்கமும் பாவமே என்றும், முழு மனுக்குலத்தின் நன்மைக்காகவும் தேவன் ஸ்தாபித்திருக்கிற பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதனாலேயே ஆரோக்கியம் அடைய முடியும் என்றும் அவர்கள் போதிக்கப்பட வேண்டும். முறையற்ற உணவு, குடி அல்லது மற்ற தவறான பழக்கங்களினால் வியாதியுற்று துன்பப்படும் ஒரு நோயாளியை கண்டும், அதை குறித்து அவரிடம் சொல்லாமல் நெகிழுகிற மருத்துவர் தன் சக மனிதனுக்கு காயம் ஏற்படுத்துகிறார். குடிகாரரும் வெறி பிடித்தோரும் இச்சையடக்கமின்மைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த அனைவரும் பாவத்தின் விளைவாகவே வேதனை ஏற்படுகிறது என்று தெளிவாகவும் குறிப்பாகவும் அறிவிக்கும்படியாக மருத்துவரிடம் மன்றாடுகிறார்கள். வாழ்க்கையின் கொள்கைகளை புரிந்து கொள்பவர்கள் வியாதிகளின் காரணங்களை மாற்றி போடும் முயற்சியில் ஊக்கமாக இருக்க வேண்டும். வலியுடனான தொடர் போராட்டத்தை கண்டும், வேதனையை போக்க தொடர்ச்சியாக உழைத்தும் மருத்துவர் எவ்விதம் அமைதி காக்க முடியும்? வியாதிக்கான தீர்வாக கட்டுப்பாடான வாழ்க்கையை கற்பிக்காவிடில் அவர் தயாளமும் இரக்கமும் கொண்டவராக இருப்பாரா? தேவனுடைய பிரமாணங்களின் வழியே ஜீவனுக்கான வழி என்பது மிகவும் தெளிவாக்கப்படட்டும். தேவன் இயற்கையின் சட்டங்களை ஸ்தாபித்தார். ஆனாலும் அவருடைய பிரமாணங்கள் தன்னிச்சையான கோரிக்கைகள் அல்ல. செய்யாதிருப்பாயாக என்கிற ஒவ்வொன்றும் சரீர பிரகாரத்திலும் ஆவிக்குரிய விதத்திலும் ஒரு வாக்கு தத்தத்தை சுட்டிக்காட்டுகிறது. அதற்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய ஒவ்வொரு அடியையும் ஆசீர்வாதம் சந்திக்கும். சரியானதை செய்யும்படி தேவன் நம்மை ஒருபோதும் கட்டாயப்படுத்துவதில்லை. மாறாக தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றி நன்மைக்கு நடத்தவே அவர் தேடுகிறார். இஸ்ரவேலுக்கு போதிக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு கவனம் அழைக்கப்படட்டும். வாழ்க்கையின் பழக்கங்களை குறித்த குறிப்பான போதனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். சரீர மற்றும் ஆவிக்குரிய நலன் தொடர்புடைய பிரமாணங்களை அவர் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். பின்னர் கண்டிப்புகளின் அடிப்படையில் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15. நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். 32:46. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். 4:22 என்கிற நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவின் ஈவினால் அடையக்கூடிய பூரணத்தின் தரத்தை நாம் எட்ட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக சாயலை நம்மில் மீண்டும் கொண்டு வரும் கொள்கைகளை நாம் பின்பற்றுவதற்கு ஏதுவாக சரியான பக்கத்தை தெரிந்து கொண்டு பரலோக முகவர்களோடு இணையும்படி அவர் நம்மை அழைக்கிறார். தம்முடைய எழுதப்பட்ட வார்த்தையிலும் இயற்கையின் மாபெரும் புத்தகத்திலும் ஜீவனின் கொள்கைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த கொள்கைகளை குறித்த அறிவை அடைவதும் சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வருவதில் அவரோடு இணைந்து உழைக்கும்படி கீழ்ப்படிவதும் நமது வேலை. கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அதன் முழுமையில் தங்களுடையதாகும் என்று மனிதர் அறிய வேண்டியது அவசியம். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய மனிதருக்கு வல்லமை தருவது அவருடைய கிருபையே. இதுவே தீய பழக்கங்களின் அடிமை தலையை உடைக்க அவனுக்கு உதவுகிறது. இது மாத்திரமே சரியான பாதையில் அவனை நிலைக்க செய்து தொடர்ந்து நிலையாக நிற்க வைக்கிற ஒரே வல்லமை. சுவிசேஷம் அதன் தூய்மையிலும் வல்லமையிலும் பெற்றுக்கொள்ளப்படும் போது அதுவே பாவத்தில் துவங்கிய பிணிகளுக்கு சுகம் அளிக்கிறது. நீதியின் சூரியன் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு மல்கியா 4:2 உதிக்கும். உலகம் கொடுக்கிற எதனாலும் உடைந்த இருதயத்தை குணப்படுத்தவோ அல்லது மனதிற்கு சமாதானத்தை வழங்கவோ அல்லது கவலையை அகற்றவோ அல்லது வியாதியை துரத்தவோ முடியாது. துயரமடைந்த இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தவோ அல்லது வீணான வாழ்க்கையை திரும்ப கொடுக்கவோ புகழும் அறிவும் திறமையும் அனைத்தும் வல்லமையற்றவை. மனிதனுடைய ஆத்மாவில் இருக்கும் தேவனுடைய ஜீவனே அவனுடைய ஒரே நம்பிக்கை. சரீரம் முழுவதிலும் கிறிஸ்து அனுப்புகிற அன்பு உயிர் கொடுக்கும் வல்லமையாயிருக்கிறது. மூளை, இருதயம், நரம்புகள் போன்ற ஒவ்வொரு முக்கியமான பகுதிக்கும் அது சுகம் கொடுக்கிறது. சரீரத்தின் உன்னத சக்திகளெல்லாம் அதனால் செயல்பட எழுப்பப்படுகின்றன. உயிர் சக்திகளை நசுக்கி போடுகிற குற்ற உணர்விலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் கவலையிலிருந்தும் அது ஆத்மாவை விடுவிக்கிறது. அதோடு கூட அமைதியும் தன்னடக்கமும் வருகிறது. அது உலக பிரகாரமான எதுவும் அளிக்கக்கூடாத மகிழ்ச்சியை, பரிசுத்த ஆவிக்குள்ளான மகிழ்ச்சியை, ஆரோக்கியம் அளிக்கிற ஜீவன் அளிக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஆத்மாவில் நடுகிறது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 என்கிற நமது இரட்சகரின் வார்த்தைகள் சரீர, மன மற்றும் ஆவிக்குரிய சுகவீனங்களை சுகப்படுத்தும் மருந்து சீட்டு. மனிதர்கள் தங்கள் சொந்த தவறான செய்கைகளினால் தங்கள் மேல் வேதனையை கொண்டு வந்த போதும் அவர் அவர்களை மன உருக்கத்தோடு பார்க்கிறார். அவரில் அவர்கள் உதவியை கண்டடையலாம். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் மாபெரும் காரியங்களை செய்வார். யுகங்கள் நெடுகிலும் பாவம் மனித இனத்தின் மீது தன் பிடியை பலப்படுத்தி இருக்கிற போதும் தேவனுடைய வார்த்தையை குறித்த விளக்கத்தின் மேல் சாத்தான் பொய்யினாலும் தந்திரத்தினாலும் இருள் நிழலை போர்த்தி அவர் நல்லவர் என்பதை சந்தேகிக்க மனிதனை நடத்தியிருந்த போதும் பிதாவின் இரக்கமும் அன்பும் ஐஸ்வர்யமான ஓடையாக பூமியை நோக்கி வருவதில் நின்று போகவில்லை. மனிதர்கள் தெய்வீக ஈவுகளை பாராட்டி தங்கள் ஆத்ம பலகணிகளை பரலோகத்திற்கு நேராக திருப்புவார்களெனில் சுகமளிக்கும் வல்லமையின் வெள்ளம் பாய்ந்து வரும். கிறிஸ்துவோடு இணைந்து உழைப்பவனாக தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கும் மருத்துவர் தன்னுடைய வேலையின் ஒவ்வொரு சிறப்பிலும் திறமையானவராக இருக்க முயற்சிப்பார். தன்னுடைய தொழிலில் இருக்கும் பொறுப்புகளுக்கு தகுதியுள்ளவராகும்படி ஜாக்கிரதையாக படித்து அதிகப்படியான அறிவையும் மேன்மையான திறமைகளையும் ஆழமான பகுத்தறிவையும் தேடி மேலான தரத்தை அடைய தொடர்ச்சியாக முயற்சிப்பார். பெலமற்ற திறமையற்ற வேலையை செய்யும் மருத்துவர் நோயாளிகளுக்கு காயத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, தன் சக மருத்துவருக்கும் அநியாயம் செய்கிறதை உணர வேண்டும். குறைவான திறமையிலும் தரத்திலும் திருப்திப்படுகிற மருத்துவர் மருத்துவ ஊழியத்தை குறைவாக மதிப்பிடுவதோடு பெரிய வைத்தியரான கிறிஸ்துவுக்கு கனவீனத்தையும் ஏற்படுத்துகிறார். மருத்துவ ஊழியத்திற்கு தன்னை தகுதியற்றவராக காண்கிறவர் வேறு ஏதாவது தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். வியாதியஸ்தரை கவனிப்பதில் நன்கு பழக்கம் பெற்றிருந்தும் அவருடைய கல்வியும் மருத்துவ தகுதிகளும் குறைவாயிருப்பின் அவ்வூழியத்தின் தாழ்மையான பகுதிகளை எடுத்து செவிலியராக உண்மையாக உழைக்கலாம். திறமையான மருத்துவர்களின் கீழ் பொறுமையாக உழைப்பதில் அவர்கள் தொடர்ச்சியாக கற்று வரலாம். அறிவை பெருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் விருத்தி செய்வதினால் காலப்போக்கில் மருத்துவர் என்னும் ஊழியத்திற்கு முழுமையாக தகுதி அடையலாம். இளம் மருத்துவர்கள், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு தலைமை மருத்துவருக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் நோயாளிகளுக்கான இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்பண்ணுகிறோம். 2 கொரிந்தியர் 6:1-4 என்று உணர வேண்டும். நாம் எப்போதும் மேல் நோக்கி வளர வேண்டும் என்பதே நமக்கான தேவனுடைய திட்டம். மெய்யான மருத்துவ மிஷினரி ஊழியர் திறமையான வைத்தியராக தொடர்ந்து வளருவார். மேன்மையான தொழில் திறமைகள் பெற்றிருக்கும் தாளந்துகள் கொண்ட கிறிஸ்தவ மருத்துவர்கள் மற்றவர்களை மருத்துவ ஊழியராக கற்றுக் கொடுத்து பயிற்றுவிக்கும் இடங்களில் ஊழியம் செய்யும்படி உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். மருத்துவர் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை தன் ஆத்மாவை சுற்றிலும் சேர்த்து வைக்க வேண்டும். அவர் கிருபையில் தொடர்ந்து வளர வேண்டும். அவரிடம் மார்க்கம் என்பது செல்வாக்குகளில் ஒன்று என்று அல்ல, அதுதான் மற்ற எல்லாவற்றையும் ஆதிக்கம் செய்கிற செல்வாக்காக இருக்க வேண்டும். தீமையை வெற்றி கொள்ள நம்மை பலப்படுத்தும்படி நமக்காக தமது ஜீவனை கொடுத்த ஒருவரிடமிருந்து வருவதால் வல்லமையோடு இருக்கிற நோக்கங்களின் உன்னத பரிசுத்த நோக்கங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். தன்னுடைய தொழிலில் திறமையானவனாய் இருக்கும்படி மருத்துவர் உண்மையோடும் ஜாக்கிரதையோடும் தேடுவாரானால் அவர் கிறிஸ்துவின் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து தனது சொந்த இருதயத்தை ஆராய நேரம் எடுப்பாரானால் தன்னுடைய பரிசுத்தமான அழைப்பின் இரகசியங்களை எவ்விதம் பற்றி கொள்ளலாம் என்று புரிந்து கொள்வார். ஞானமும் வல்லமையுமான தேவனோடு இணைந்திருப்பதால் பெற்றிருக்கும் கல்வி மற்றும் அறிவின் சிறப்பை தன்னுடைய செல்வாக்கிற்குள் இருக்கிற அனைவரும் காணும்படியாக அவர் தன்னை ஒழுக்கப்படுத்தி பயிற்றுவிக்கலாம். மருத்துவரின் ஊழியத்தை போன்று வேறு எந்த இடத்திலும் கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய தோழமை அவசியப்படுவதில்லை. மருத்துவரின் கடமைகளை சரியாக செய்ய விரும்பும் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். நோயாளியின் உயிர் மருத்துவரின் கைகளில் இருக்கிறது. ஒரு நெருக்கடியான நிகழ்வில் ஒரு கவனமில்லாத நோய் ஆய்வோ, ஒரு தவறான மருந்து சீட்டோ அல்லது அறுவை சிகிச்சையில் திறமையில்லாத ஒரு கை அசைவோ, மிக நுண்ணிய அசைவோ கூட ஒரு வாழ்க்கையை பலி கொடுத்து ஒரு ஆத்மாவின் வழக்கை என்றைக்குமாக முடிவுக்கு கொண்டு வரும். எவ்வளவு பவித்திரமான சிந்தனை! இதனால் தெய்வீக மருத்துவரின் கட்டுப்பாட்டின் கீழ் மருத்துவர் எப்போதும் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்! ஞானத்திற்காகவும் தெய்வீக சிந்தனைக்காகவும் தம்மை அழைக்கிற அனைவருக்கும் உதவி செய்ய இரட்சகர் ஆயத்தமாயிருக்கிறார். மருத்துவரின் தீர்மானம் முக்கியமானதாக இருப்பதினால் மருத்துவரை காட்டிலும் வேறு எவருக்கு அதிக தெளிவான சிந்தையும் ஞானமும் தேவைப்படக்கூடும்? ஜீவனை நீட்டிக்க முயலும் அவர் தன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நடத்தும்படி விசுவாசத்தோடு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். கடினமான நிகழ்வுகளை நடத்துவதற்கேதுவான திறமையையும் நுட்பத்தையும் இரட்சகர் அவருக்கு கொடுப்பார். நோயாளிக்கு பாதுகாவலாய் இருப்போருக்கு கொடுக்கப்படும் சந்தர்ப்பங்கள் மிகவும் அற்புதமானவை. நோயாளியை மீட்டு கொண்டு வர செய்யப்படும் அனைத்திலும் நோயை விரட்டி அடிப்பதில் நோயாளி தேவனோடு ஒத்துழைக்க அவர்களுக்கு உதவவே மருத்துவர் விரும்புகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். தேவனுடைய பிரமாணங்களுக்கு இசைவாக வைக்கப்படும் ஒவ்வொரு அடியிலும் தெய்வீக வல்லமையின் ஒத்தாசையை எதிர்பார்க்கலாம் என்று உணர அவர்களை நடத்துங்கள். தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுகிறவர் என்று நம்பப்படுகிற வைத்தியர் மேல் நோயாளிகளும் துன்பப்படுகிறவர்களும் அதிக நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் அவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறார்கள். அந்த மருத்துவரின் சமூகத்திலும் நிர்வாகத்திலும் அவர்கள் ஒரு பாதுகாப்பை உணருவார்கள். இயேசுவை அறிந்தவராக வியாதியறையில் அவருடைய சமூகத்தை ஜெபித்து அழைப்பது கிறிஸ்தவ மருத்துவருடைய சிலாக்கியம். முக்கியமான அறுவை சிகிச்சையை செய்வதற்கு முன் மாபெரும் வைத்தியரின் உதவியை மருத்துவர் கேட்கட்டும். தம்மை நம்புகிறவருக்கு துயரமான அனைத்து வேளைகளிலும் தேவன் உறுதியான நம்பிக்கையாயிருக்கிறார் என்றும், இந்த துன்பத்தின் வழியாக அவர் பத்திரமாக தன்னை அழைத்து வருவார் என்றும் துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயம் கொடுக்கட்டும். இதை செய்ய முடியாத மருத்துவர் காப்பாற்றி இருக்கக்கூடிய நபர்களை ஒவ்வொருவராக இழக்கிறார். வியாகுலத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் உணர்கிற இரக்கமுள்ள இரட்சகரை விசுவாசிக்க தூண்டும் வார்த்தைகளை பேசி ஆத்மாவின் தேவையை மருத்துவரால் ஜெபத்தில் அவரிடத்தில் சமர்ப்பிக்க கூடுமானால் அந்த நெருக்கடி பல வேளைகளில் பாதுகாப்பாக கடந்து வரப்படும். எவ்விதம் அநேக நோயாளிகள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் மருத்துவரின் கரங்களின் கீழ் அறுவை சிகிச்சைக்கு சம்மதிக்கிறார்கள் என்பதை இருதயத்தை வாசிக்கிறவரால்தான் அறிய முடியும். தங்கள் ஆபத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மருத்துவரின் திறமையில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவரும் தவறு செய்யக்கூடியவரே என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஜெபத்தில் தலை குனிந்து தேவனிடமிருந்து ஒத்தாசை பெறுகிற வைத்தியரை அவர்கள் காணும்போது நம்பிக்கையினால் ஏவப்படுகிறார்கள். நன்றியும் நம்பிக்கையும் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமைக்கு இருதயத்தை திறக்கிறது. முழு சரீரத்தின் சக்தியும் உயிரோட்டம் பெற்று உயிர் சக்திகள் வெற்றி பெறுகின்றன. மருத்துவருக்குத்தானும் இரட்சகரின் சமூகம் பெலன் கொடுக்கிறது. பல வேளைகளில் தனது பொறுப்புகளும் வேலையின் சாத்தியங்களும் அவருடைய ஆவிக்கு பயத்தை கொண்டு வருகின்றன. நிச்சயமில்லாத நிலையும் பயமும் அவருடைய கரங்களை திறமையற்றதாக்கக்கூடும். ஆனால் தன்னை நடத்தவும் நிலைநிறுத்தவும் தெய்வீக ஆலோசகர் தனக்கு அருகில் இருக்கிறார் என்கிற நிச்சயம் அமைதியையும் தைரியத்தையும் அவருக்கு அளிக்கிறது. மருத்துவரின் கைகளை கிறிஸ்து தொடும்போது அது சக்தியையும் அமைதியையும் நம்பிக்கையையும் வல்லமையையும் கொண்டு வருகிறது. நெருக்கடியை பாதுகாப்பாய் தாண்டும்போது வெற்றி வெளிப்படையாக தெரிய நோயாளியோடு சில நிமிடங்கள் ஜெபத்தில் செலவிடப்படட்டும். காப்பாற்றப்பட்ட வாழ்க்கைக்கான உங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்கள். நோயாளியின் உள்ளத்தில் இருந்து நன்றியின் வார்த்தைகள் மருத்துவருக்கு வரும்போது துதியும் தோத்திரமும் தேவனிடம் திருப்பப்படட்டும். பரலோக மருத்துவரின் பாதுகாப்பின் கீழ் இருந்ததால் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது என்று நோயாளியிடம் சொல்லுங்கள். இவ்வழிகளை பின்பற்றும் மருத்துவர் வாழ்க்கைக்காக தான் சார்ந்திருப்பவரிடம், தம்மிடம் வரும் அனைவரையும் முற்றுமுடிய இரட்சிக்கிறவரிடம் தனது நோயாளிகளை நடத்துகிறார். மருத்துவ மிஷனரி ஊழியத்தினுள் ஆத்மாவிற்கான ஆழ்ந்த ஏக்கம் கொண்டு வரப்பட வேண்டும். சுவிசேஷ ஊழியருக்கு இணையாக மனிதரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக உயர்ந்த ஊழியம் மருத்துவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை உணர்கிறாரோ இல்லையோ, ஒவ்வொரு மருத்துவரிடமும் ஆத்மாவை குணப்படுத்தும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதியையும் மரணத்தையும் கையாளும் வேளையில் எதிர்கால வாழ்க்கையை குறித்த பவித்திரமான உண்மைகளை மருத்துவர்கள் பல வேளைகளில் மறந்து போகிறார்கள். சரீர ஆபத்துகளை தவிர்க்கும் தங்கள் ஊக்கமான முயற்சியில் ஆத்மாவின் ஆபத்துகளை அவர்கள் மறந்து போகிறார்கள். தாங்கள் யாருக்காக உழைக்கிறார்களோ அவர்கள் உயிர் மேல் இருக்கும் பிடிப்பை இழந்து கொண்டிருக்கலாம். அதற்கான கடைசி சந்தர்ப்பங்கள் அவர் கைகளிலிருந்து நழுவிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பு இந்த ஆத்துமாவை மருத்துவர் மீண்டும் சந்திக்க வேண்டும். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசாது நெகிழுவதால் பல வேளைகளில் மிகவும் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம். பொன் போன்ற அச்சந்தர்ப்பங்களுக்காக காத்திராவிடில், அவைகள் இழக்கப்படும். நோயாளியின் படுக்கையின் அருகே பேராசையை அல்லது போராட்டத்தை குறித்த வார்த்தைகள் பேசப்படக்கூடாது. விசுவாசத்தோடு தம்மிடம் வரும் அனைவரையும் இரட்சிக்க விரும்புகிற ஒருவரிடம் துன்பப்படுகிறவர் நடத்தப்படட்டும். ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற ஆத்மாவிற்கு ஊக்கத்தோடும் உண்மையோடும் உதவி செய்ய முயலுங்கள். தான் தானும் கிறிஸ்து என்னும் அடைக்கலத்திற்குள் நடத்தப்பட்டதினால் அவரை தனது தனிப்பட்ட இரட்சகர் என்று அறிந்திருக்கிற மருத்துவர் நடுக்கத்திலும் குற்ற உணர்விலும் பாவ பாரத்திலும் உதவிக்காக தன்னிடம் திரும்பியிருக்கிற ஆத்மாக்களிடம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவார். இரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு அவரால் பதில் கொடுக்க முடியும். மீட்பருடைய அன்பின் கதையை அவரால் சொல்ல முடியும். மன வருத்தம் மற்றும் விசுவாசத்தின் வல்லமையை குறித்து அனுபவத்திலிருந்து அவரால் பேச முடியும். எளிமையான ஊக்கமான வார்த்தைகளில் ஆத்மாவின் தேவையை ஜெபத்தில் தேவனிடம் கொடுத்து இரக்கமுள்ள இரட்சகரின் கிருபையை கேட்டு ஏற்றுக்கொள்ளும்படி நோயாளியையும் உற்சாகப்படுத்த முடியும். இவ்விதம் நோயாளியின் படுக்கை அருகே ஊழியம் செய்து உதவியையும் ஆறுதலையும் கொண்டு வரும் வார்த்தைகளை பேச முயலும் போது ஆண்டவர் அவருடனும் அவர் மூலமாகவும் கிரியை செய்வார். துன்பப்படுகிறவரின் மனம் இரட்சகரிடம் திருப்பப்படும் போது இரட்சகரின் சமாதானம் அவர் இருதயத்தை நிறைக்கிறது. அவரிடம் வருகிற ஆவிக்குரிய ஆரோக்கியம் சரீரத்தின் ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வரும் தேவனுடைய உதவிகரமாக செயல்படுகிறது. வியாதியஸ்தருக்காக உழைப்பதில் துன்பப்பட்டவரின் நண்பர்களுக்காக உழைக்கும் சந்தர்ப்பத்தையும் மருத்துவர் பல வேளைகளில் காண்பார். துன்பப்படுகிறவரின் படுக்கை அருகே அவர்கள் காத்திருந்து வேதனையின் ஒரு வலியை கூட தடுக்க தாங்கள் வல்லமையற்றவர்கள் என்று உணரும் போது அவர்களுடைய இருதயங்கள் மென்மையடைகிறது. மற்றவரிடமிருந்து மறைக்கப்பட்ட வேதனைகள் பல வேளைகளில் மருத்துவரிடம் அறிவிக்கப்படுகின்றன. அதுவே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை தம்மிடம் வரும்படி அழைத்தவரிடம் அவர்களை நடத்துவதற்கான சந்தர்ப்பம். அனைத்து ஆபத்துகளையும் மாற்றி அனைத்து துக்கங்களையும் தேற்றுகிறவரிடம் அவர்களுடைய தேவைகளை கொடுத்தவராக பல வேளைகளில் அவர்களுக்காகவும் அவர்களோடு சேர்ந்தும் ஜெபம் ஏறெடுக்கப்படலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். தனது நோயாளிகளை தேவனுடைய வார்த்தைகளின் வாக்குத்தத்தங்களுக்கு நடத்துவதற்கான விலையேற பெற்ற சந்தர்ப்பங்கள் மருத்துவருக்கு இருக்கின்றன. அவர்கள் ஏங்கி இருக்கிற ஆறுதலையும் போதனையையும் குறித்த வார்த்தைகளை பேசி தேவனுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து புதியதும் பழையதுமான பொக்கிஷங்களை அவர் கொண்டு வர வேண்டும். மருத்துவர் புது சிந்தனைகளால் மனதை நிரப்பட்டும். அவர் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களில் பழக்கமாயிருக்க அதை ஜாக்கிரதையாக படிக்கட்டும். இயேசு தமது பூமிக்குரிய ஊழியத்தில் தமது போதனைகளை கொடுத்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தின போது பேசின ஆறுதலான வார்த்தைகளை திரும்பவும் சொல்ல அவர் கற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட சுகத்தை குறித்தும் அவரது மென்மையையும் அன்பையும் குறித்தும் அவர் பேச வேண்டும். தலைமை வைத்தியராகிய கிறிஸ்துவிடம் தமது நோயாளிகளின் மனங்களை திருப்புவதை ஒருபோதும் அவர் நெகிழ வேண்டாம். இந்த உலகத்தில் மனிதர் காணும் விதத்தில் அவர்களுக்கு நடுவே நடந்தபோது கிறிஸ்து உபயோகித்த அதே வல்லமை அவரது வார்த்தைகளில் இருக்கிறது. தமது வார்த்தைகளின் வழியாகவே கிறிஸ்து நோயாளிகளை குணப்படுத்தி பிசாசுகளை துரத்தினார். தமது வார்த்தைகளின் மூலமாய் சமுத்திரத்தை அமைதிப்படுத்தி மரித்தோரை எழுப்பினார். அவருடைய வார்த்தையின் வல்லமைக்கு மக்கள் சாட்சி கொடுத்தனர். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளிடமும் போதகர்களிடமும் பேசினபடியே அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். முழு வேதாகமமும் கிறிஸ்துவின் வெளிப்பாடே. வெறுமனே எழுதப்பட்டவைகளாக அல்ல, வேத வாக்கியங்கள் நமக்காகவே பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். துன்பப்பட்டவர்கள் கிறிஸ்துவிடம் வந்தபோது உதவி கேட்டவர்களை மாத்திரமல்ல, யுகங்கள் நெடுகிலும் அதே போன்ற தேவையிலும் விசுவாசத்திலும் தம்மிடம் வரவிருக்கிற அனைவரையும் அவர் கண்டார். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று திமிர்வாதக்காரனிடமும், மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று கப்பர்நகூமின் பெண்ணிடமும் கூறிய போது, மத்தேயு 9:2, லூக்கா 8:48, தமது உதவியை தேடும் துன்பப்பட்ட பாவத்தால் பாரமடைந்த மற்றவர்களிடமும் பேசினார். அவ்விதமே தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகள் வழியாக அவர் தனிப்பட்ட விதமாக அவருடைய குரலை நாம் கேட்பதைப் போன்று நேரடியாக நம்மிடம் பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் வழியாகத்தான் கிறிஸ்து தமது கிருபையையும் வல்லமையையும் நமக்கு அளிக்கிறார். அவைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவான வெளிப்படுத்தல் 22:2, ஜீவ விருட்சத்தின் இலைகள். பெற்று உட்கிரகிக்கப்படும் போது அவைகள் குணத்திற்கான பலமாகவும் ஜீவனின் ஏவுதலாகவும் அதை நிலைநிறுத்துவதாகவும் இருக்கும். வேறு எதுவும் இப்படிப்பட்ட ஆரோக்கியமளிக்கும் வல்லமையை பெற்றிருக்க முடியாது. அதை தவிர வேறு எதுவும் சரீரம் முழுவதற்கும் உயிர் சக்தியை கொடுக்கிற தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்க முடியாது. கல்லறையின் விளிம்பில் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒருவரிடம், பாவம் மற்றும் துன்ப பாரத்தினால் இளைத்த ஆத்மாவிடம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மருத்துவர் இரட்சகரின் வார்த்தைகளை திரும்ப கூறட்டும். பரிசுத்த எழுத்துக்களின் அனைத்து வார்த்தைகளும் இரட்சகருடைய வார்த்தைகளே. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஏசாயா 43:1-4, 25:5. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:13-14. உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எரேமியா 3:13, 1 யோவான் 1:9. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏசாயா 44:22. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:18-19. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். எரேமியா 31:3, ஏசாயா 54:8. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:1-27. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஏசாயா 32:2. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 41:17. உன்னை உண்டாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:2-3. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45:22. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மத்தேயு 8:17, ஏசாயா 53:5. ஆமீன்.